பாரம்பரிய பெட்டகங்கள். உலக பாரம்பரிய வார சிறப்பு தொடரில் இன்று தேவன் கோயிலும் தேவியர் கற்றளிகளும் குறித்து டாக்டர் மா ராசமாணிக்கனார், வரலாற்று ஆய்வு மைய இயக்குனர் டாக்டர் இரா கலைக்கோவன் அவர்கள்.
ஐயாரப்பர் கோயில்னா தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. பாடல் பெற்ற ஒரு கோயில், அப்பர் பெருமானுக்கு கைலை காட்சி காட்டின கோயில். இந்த கோயில் வளாகத்தில் வரலாற்றுத்துறை விரிவுரையாளர் ஹேமலைலா ஆய்வு செஞ்சுருக்காங்க. முதல்ல ஐயாரப்பர் கோயிலை பற்றிய அவங்களுடைய பார்வையை பார்ப்போம்.
இந்த கோயில் முற்கால சோழர்களால் எடுப்பிக்கப்பட்டது. அதற்கு சான்றா முதலாம் ஆதித்த சோழன் மற்றும் முதலாம் பராந்தக சோழரின் கல்வெட்டுகளை சொல்லலாம். கருவறையில சிவபெருமான் ஐயாரப்பர் என்ற பெயர்ல லிங்க வடிவில் காட்சியளிக்கிறார். இந்த ஐயாரப்பர் கோயிலில் உள்ள சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போனா, முதலாவதா கருவறையின் நிலைக்கால் சிற்ப வேலைப்பாடுகளை சொல்லலாம். சோழர்களே அவர்களுடைய சிறிய வடிவிலான சிற்ப வேலைப்பாடுகளுக்கு பெயர் போனவங்க. இந்த நிலைக்கால்ல ஆடல் சிற்பங்களும் இசைக்கருவிகள் வாசிக்கிற மாதிரியான இசை கலைஞர்களின் சிற்பங்களும் காணப்படுகிறது. இரண்டாவதாக, இந்த கோயிலின் திருச்சுற்றில் அமைந்துள்ள பழமையான எழுவர் அன்னையர்களின் சிற்பங்கள், அவர்களின் முகபாவங்கள், அணிகலன்கள், உடைகள், கைகளில் உள்ள ஆயுதங்கள் மற்றும் தலை கோலங்கள் எல்லாமே மிக தெளிவாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக, இங்கு கருவறையின் வெளிப்புறம் மேற்கு சுவரிலுள்ள கோட்டத்தில் காணப்படும் அம்மையப்பரின் சிற்பம். பெரும்பாலான கோயில்கள்ல அம்மை இடதுபுறமும் சிவபெருமான் வலபுறமும் உள்ளவாறுதான் சிற்பம் காணப்படும். ஆனா மாறாக வலபுறத்தில் அம்மையும் இடபுறத்தில் சிவபெருமானும் உள்ளவாறு சிற்பம் காணப்படுகிறது. தெற்கு சுவரில் உள்ள கோட்டத்தில் ஆலமர் அண்ணலின் சிற்பமும் வடக்கு சுவரில் உள்ள கோட்டத்தில் நான்முகனின் சிற்பமும் உள்ளது.
இந்த அம்மையப்பர் சிற்பத்தை பத்தி சொன்னீங்கல்ல, இது ஒரே சிற்பத்துல ஒரு புறம் அம்மை ஒரு புறம் இறைவன் அப்படி அமைஞ்சிருக்கிற சிற்பம் இல்லையா? இது மாதிரி வலப்புறம் அம்மை அமைகின்ற, இடப்புறம் இறைவன் அமைகின்ற அந்த மாற்றம் வந்து இன்னும் சில கோயில்கள் கூட நம்மளால பார்க்க முடியுது. இந்த கோயில் வந்து முதலாம் ஆதித்தன் முதலாம் பராந்தகன் காலத்துல கற்றளியா மாற்றப்பட்டது. இது முன்னாலேயே இருந்த கோயில் தான், இவங்க காலத்துல அது கற்றளியா மாறுது. அதுக்கு முன்னால் அது செங்கல் கோயிலா இருந்தது. இந்த வளாகத்தில் இன்னும் ரெண்டு கோயில்கள் இருக்குது. வடபுறம் இருக்க கோயிலை வடகைலாசம்பாங்க, தென்புறம் இருக்க கோயிலை தென் கைலாசம்பாங்க. இந்த வடபுறம் இருக்கிற கைலாசத்தை முதலாம் ராஜராஜருடைய பட்டத்தரசி எடுத்திருக்காங்க. தென்புறம் இருக்கிற கோயிலை முதலாம் ராஜேந்திரனுடைய மனைவி பஞ்சவன் மாதேவி உருவாக்கினதான் அந்த கல்வெட்டு சொல்லுது. முதல்ல வட கைலாசத்துக்கு போவோம். பேராசிரியர் நளினி அங்கே நிறைய கல்வெட்டுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க, அவங்கக்கிட்ட கேட்போம்.
வடகைலாயம் கல்வெட்டுகளில் அதை கட்டளியாக எடுப்பித்த முதலாம் ராஜராஜரின் பட்டத்தரசி தந்தி சக்தி விடங்கியாரான உலகமாதேவியின் பெயரால் உலகமாதேவீஸ்வரம் என்று அழைக்கப்படுகிறது. விமானம், முகமண்டபம், பெருமண்டபம் என அமைந்துள்ள இக்கோயில் கல்வெட்டு களஞ்சியமாகவும் சிற்ப செம்மாப்புடனும் விளங்குகிறது. முகமண்டப வாயிலில் சோழர் கால காவலர்கள். சுவர் கோட்டங்களில் சிறப்பானதாக ஆலமரண்ணலை குறிக்கலாம். இறைவன் அமர்ந்திருக்கும் அழகும், அவர் பின்னுள்ள மரக்கிளைகளில் தொங்கும் அக்கமாலையும் பொக்கணமும், அவர் காலில் கீழ் உள்ள மான், பன்றி முதலிய விலங்கினங்களும் பாம்பும் சிற்பத்தின் அழகை பன்மடங்காக்குகின்றன. இந்த பொக்கணம் இறைவனின் திருநீற்று பையாக பதிகங்களில் சுட்டப்பட்டுள்ளது.
இந்த பொக்கணம் வந்து சொன்னீங்கல்ல, இது வந்து தஞ்சாவூர் ராஜராஜேஸ்வரத்துல ஓவியங்கள் இருக்கு இல்லையா, அந்த ஓவிய தொகுப்புல இருக்கிற ஆலமரண்ணல கூட காமிச்சிருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு கைப்பை மாதிரி அது மரக்கடையில தொங்குறத பார்க்கலாம்.
பொதுவா முற்சோழர் இடைச்சோழர் கோயில்ல உள்ள ஆலமரண்ணர் சிற்பங்களில் இப்பொக்கண பையை நம்ம பார்க்கிறோம். தற்கால கைப்பை போல வடிவமைக்கப்பட்டிருக்கும் இந்த பை பல வடிவங்களில் வார்பட்டையுடன் காட்டப்பட்டுள்ளது. இங்குள்ள ஆடவள்ளான் சிற்பம் சிதைந்துள்ளது. ஆனா குடமுழவு கலைஞர், மத்தளம் இசைக்கும் கலைஞர், இவங்க ரெண்டு பேரும் பக்க சுவர்கள்ல காட்டப்பட்டிருக்காங்க. சோழர் காலத்தில் ஆடலுக்கு எத்தகைய இசைக்கருவிகள் இயக்கினர் என்பதை இவை நிறுவுகின்றன. இந்த கோயில் வளாகத்திலிருந்து நடுவன் அரசும் டாக்டர் மா ராசமாணிக்கனார் வரலாற்று ஆய்வு மையமும் பல கல்வெட்டுகளை கண்டறிந்துள்ளனர். முதல் ராஜராஜர் கல்வெட்டுகள் 7, முதல் ராஜேந்திரர் கல்வெட்டுகள் 5, முதல் ராஜாதிராஜர் கல்வெட்டு 1 இங்கு உள்ளன. முதல் ராஜராஜரின் நில விற்பனை பேசும் 21 ஆட்சியாண்டு கல்வெட்டால் இப்பகுதியில் வாழ்ந்த படை வீரர்கள், தச்சர்கள், ஆடல் ஆசிரியர்கள், திருநைத்தானம், திருமலப்பாடி, திருப்பழனம், திருவையாறு முதலிய பழங்கோயில்களைச் சேர்ந்த கோயில் பணியாளர்கள் உள்ளிட்ட பலரை அறிய முடிகிறது. இங்குள்ள ராஜராஜனின் 24 ஆட்சியாண்டு கல்வெட்டு தரவு சுரங்கமாக விளங்குகிறது. கோயிலை உருவாக்கிய உலகமாதேவி தம் பெயரால் இக்கோயிலில் உலக விடங்கர் என்ற பெயரில் இறைவனின் உற்சவர் திருமேனியையும் அதற்கான இறைவியையும் அமைத்ததோடு கொள்கை தேவர் என்ற பெயரிலும் ஓர் இறை திருமேனியை எழுந்தருளிவித்தார். அவற்றை அழகுபடுத்த கணக்கற்ற நகைகளையும் அவர் வழங்கியுள்ளார். இக்கல்வெட்டில் சொல்லப்பட்டிருக்கும் நகை பட்டியலும் விலையுயர்ந்த வைரம், மாணிக்கம், முத்து முதலியவற்றின் எண்ணிக்கையும் பிரமிக்க வைக்கின்றன. பட்டத்தரசி கொடுத்தவற்றில் குறிப்பிடத்தக்கது செம்பால் செய்யப்பட்டு பொன் முலாம் பூசிய பாவை கண்ணாடி. இதில் ஒரு பாவை ஆடல் கோலத்தில், அதற்கு மத்தளம் கொட்டுமாறும் உடுக்கை இசைக்குமாறும் இரண்டு கூடுதல் பாவைகள், ஆடலுக்கேற்ற பாடலை பாடும் 4 பாவை. இந்த பாவை கண்ணாடியின் கீழே அதை தாங்கும் தளம், மேலே கண்ணாடி. நினைத்து பாருங்கள், பொதுவாக 10 தமிழர் கலைத்திறம் செயல்திறம் எப்படி இருந்தன என்று உயப்பின் உச்சிக்கே போய்விடும் நிலை.
10 ஒரு பாவை கண்ணாடி, கண்ணாடினா மோம் பார்க்குற கண்ணாடி, அதில் ஒரு பாவை ஆடுது, அதுக்கு உடுக்க வாசிக்கிற மத்தளம் வாசிக்கிற பாவைகள், பாடுகிற பாவை. இங்கேயும் பாருங்கள், ஒரு அரங்கேற்ற காட்சியை காட்டுறாங்க. இது வந்து ஒரு கண்ணாடியோடு இணைஞ்சிருக்குன்னு கேட்கும் பொழுது வியப்பால, 1000 முன்னால் கொடையாக கொடுக்கப்பட்டிருக்கு அரசியால்.
அதே மாதிரி ராஜராஜரோட 3 பெண்களில் 2 பெண்கள் மாதேவடிகளும் அருமொழி சந்திரமல்லியான கங்கமாதேவியும் இந்த கல்வெட்டுகளில் கொடையாளியாக இடம்பெற்றிருக்காங்க. ராஜராஜரின் மற்றொரு பெண்ணான குந்தவை கும்பகோணத்துக்கு அருகிலுள்ள வளஞ்சொழி சேத்திரபாலர் கோயில் கல்வெட்டில் கொடையாளியாக காட்சியாகிறார். இந்த சேத்திரபாலர் கோயிலும் உலகமாதேவியால் தான் எடுக்கப்பட்டது. மன்னரின் இந்த 3 பெண்களும் உலகமாதேவியின் கோயில்களில் மட்டும் கொடையாளர்களாக வருவதால் இம்மூவரையும் உலகமாதேவியின் பிள்ளைகளாக கருதலாம். இக்கோயிலில் குந்தவையின் கல்வெட்டு இல்லாத போதும் அவரது கணவரான கீழை சாளுக்கிய அரசர் விமலாதித்தரின் 2 கல்வெட்டுகள் கொடைப்பெருக்குடன் இங்கு பதிவாகியுள்ளன. இக்கோயிலில் பணியாற்றிய தலைக்கோழிகள், பிற பணியாளர்கள், அதிகாரிச்சிகள், அதிகாரி அப்படின்னு சொல்றது மாதிரி பெண்களை குறிக்கிறதுக்கு அதிகாரிச்சிகள் அப்படின்னு ஒரு குறிப்பு கிடைக்குது. இவங்க எல்லாரையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றது வடகைலாயம் கல்வெட்டுகள். அதோட இந்த கோயிலை கட்டிய செம்பியன் மாதேவி பெருந்தச்சரையும் வெளிச்சப்படுத்துகிறது இந்த கல்வெட்டு. கட்டட சிறப்பு, சிற்ப செழுமை, கல்வெட்டு செறிவு என வடகைலாயம் சோழர் வரலாற்றுக்கு ஒரு நந்தா விளக்காய் சுடர்கிறது.
ஒரு உட்கோயிலா இருக்கிற வடகைலாசம் யாரால் எடுக்கப்பட்டது, அந்த கட்டமைப்பு எப்படி இருக்குது, அங்கே எவ்வளோ சிற்பங்கள், அங்கே இருக்க கல்வெட்டுகள் என்ன சொல்லுது, ரொம்ப அழகாக சொன்னீங்க. இப்போ தென்கைலாயத்தை பற்றி ஹேமலைலா சொல்கிறாங்க.
தென்கைலாயம் ஐயாரப்பர் கோயிலுக்கு தெற்கு திசையில் அமைந்துள்ளது. இத்திருக்கோயில் முதலாம் ராஜேந்திர சோழரின் துணைவியார் பஞ்சவன் மகாதேவியாரால் எடுப்பிக்கப்பட்டது. அதற்கான சான்றுகளை நாம் இக்கோயிலில் உள்ள கல்வெட்டுகளில் பார்க்கலாம். இந்த கோயில் வடக்கு திசை நோக்கி அமைந்துள்ளது. இந்த அழகான கோயில் திருச்சுற்று, முகமண்டபம், இருதல திராவிட விமானத்துடன் காணப்படுகிறது. இந்த கோயிலின் மூலவர் பெயர் தென் கைலாயமுடைய நாயனார் என்று கல்வெட்டுகள் சொல்கின்றன. இங்கு சிவபெருமான் லிங்க வடிவில் காட்சியளிக்கிறார். விமானத்தில் தாமரை தாங்குதளம் காணப்படுகிறது. கருவறையின் வெளிப்புற சுவர் அமைப்பை சாலை, கர்ணம், பஞ்சர அமைப்புகள் அழகுபடுத்துகின்றன. இங்கு சாலை பகுதிகள் கர்ண பகுதிகளை விட சிறிது முன்னிழுக்கப்பட்டு காணப்படுகிறது. சாலை பகுதிகளுக்கு கீழ் உள்ள தாங்குதளமும் மேலே காணப்படும் கூரை உறுப்புகளும் சாலை பகுதிகளைப் போலவே முன்னிழுக்கப்பட்டு காணப்படுகின்றன. இதுவே இக்கோயிலின் கட்டடக்கலையின் சிறப்பு அம்சமாகும். அனைத்து கருவறை கோட்டங்களிலும் சிவபெருமானின் அமர்ந்த நிலை சிற்பங்கள் காணப்படுகின்றன. அடுத்ததாக கருவறைக்கும் முகமண்டபத்திற்கும் இடையில் ஓர் ஒடுக்கம் காணப்படுகிறது. இவ்வொடுக்கத்தில் கிழக்கு பக்கத்தில் நின்ற கோல பிள்ளையாரும் மேற்கு பக்கம் நின்ற நிலை முருகரின் சிற்பமும் அமைந்துள்ளது. அடுத்தாற்போல் முகமண்டப கிழக்கு திசையில் அமைந்துள்ள சாலை பகுதியில் சேத்திரபாலரும் மேற்கு சாலையில் கொற்றவையின் சிற்பமும் காணப்படுகிறது. அடுத்ததாக இக்கோயிலின் மிக முக்கியமான சிறப்பு அம்சம் திருச்சுற்றில் காணப்படும் நுளம்பர் தூண்கள். முதலாம் ராஜேந்திர சோழன் நுளம்பர்களை தோற்கடித்து நுளம்பவாடியை கைப்பற்றி அதை சோழர்களின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தார். இந்த வெற்றியை எடுத்துக்காட்டும் விதமாக அவர் நுளம்பர் பகுதியில் காணப்பட்ட தூண்களை கொணர்ந்து இக்கோயில் திருச்சுற்றில் தூண்களாக நிறுவியுள்ளார். தூண்களில் குறிப்பாக சிவபெருமானின் நடன சிற்பம், இசைக்கலைஞர்கள் இசைக்கருவிகளை இசைக்கும் காட்சி, ஆடல் சிற்பங்கள் என மிக அழகிய பல சிற்பங்கள் தூண்களில் காணப்படுகின்றன.
பொதுவாக ஒரு ஊர் மேலே படையெடுத்து போய் அந்த ஊரை வெற்றி கொள்கிறோம் ஒரு நாட்டை அப்படின்னா, அந்த வெற்றியே மிகப்பெரிய விஷயம். ஆனால் இங்கே பாருங்க, ராஜேந்திரர் நுழம்பப்பாடியை ஜெயித்தது மட்டும் இல்லாமல் அங்கே அவருடைய உள்ளத்தை கவர்ந்த அந்த கலை தூண்களை கொண்டு வந்திருக்கார். ஒன்று ரெண்டு இல்லை, அந்த திருச்சுற்று மாளிகை பூரா அந்த தூண்கள் பரவி இருக்கு, கடையப்பட்ட தூண்கள். அதை எல்லாரும் பார்க்கணும்னு நினைக்கிறாரு. அதனால தான் கொண்டு வந்து தன்னுடைய தேவி கட்டின கோயிலில் திருச்சுற்று மாளிகையில் நிறுவியிருக்கார். பொதுவாக கைலாசம்னாலே நமக்கு ஒரு மகிழ்ச்சியும் மிக நிறைந்த உள்ள உணர்வும் ஏற்படும் இல்லையா. இங்கே வந்து தெற்கில் ஒரு கைலாசம், வடக்கில் ஒரு கைலாசம், நடுவில் ஐயாரப்பர், எவ்வளோ அருமையான வளாகம். இந்த வளாகத்தை சுற்றி வரும்போதே நம்ம மனசுக்கு ஒரு நிறைவு. ஏன்னா அப்பர் பெருமான் கைலை பார்த்த இடம். அதனால தான் அந்த கைலை காட்சியை நினைவுபடுத்தும் விதமாக ரெண்டு பக்கமும் கைலாயங்கள். தமிழ்நாட்டில் அப்பா மகன் ரெண்டு பேருடைய மனைவிகள் எடுத்த கோயில்கள் ஒரே வளாகத்தில் இருக்கிறதுங்கிறது திருவையாறில் தான். இந்த கோயில் தருமபுர ஆதீனத்தோட பராமரிப்பில் இருக்குது. அருமையான வளாகம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் சிறந்த சிற்பத் தொகுதிகள், நிறைந்த கல்வெட்டுகள், வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கக்கூடிய பல அற்புதமான வெளிப்பாடுகள். இது வந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு, எதிர்காலத்துக்கு இருக்கிற மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் கை சேர்த்து இதை காப்பாற்றணும். அப்போதானே மரபுக்கு பெருமை.
பாரம்பரிய பெட்டகங்கள் உலக பாரம்பரிய வார சிறப்பு தொடரில் இதுவரை தேவன் கோயிலும் தேவியர் கற்றளிகளும் குறித்து நம்மிடையே பகிர்ந்து கொண்டனர் விரிவுரையாளர் ஹேமலைலா, பேராசிரியர் மு நளினி ஆகியோர். நிகழ்ச்சியை நெறிப்படுத்தினார் கல்வெட்டு ஆய்வாளர் மருத்துவர் இரா கலைக்கோவன் அவர்கள்.